சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வாழை சாகுபடியில் உயர் தொழில்நுட்பங்கள் குறித்த விளக்கங்கள் கேட்கலாம். தருபவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பழப்பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் கே. சூரியநாத சுந்தரம் அவர்கள்.
இப்ப நுண்ணூட்டச்சத்துன்னு இருக்குது இல்லைங்க சார், அந்த மேலாண்மை முறைகள் பத்தி சொல்லுங்களேன்.
வாழைக்கு எப்படி பேரூட்டச்சத்துக்கள் அவசியமோ அதே போன்று சில நுண்ணூட்டச்சத்துக்களின் தேவை மிகவும் அதிக அவசியத்துடன் இருக்கிறது. உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் துத்தநாகம், இரும்பு சத்து, தாமிரச்சத்து, போரான் சத்து போன்ற சத்துக்களின் தேவை கூட வாழையை பாதிக்கும். இச்சத்துக்கள் குறைபாடு உள்ள நிலத்தில் வாழை சரியாக வளராது. இலைகளில் பல்வேறு குறைபாடுகளை நம்மால் பார்க்க முடியும். இலைகள் சில சமயம் விளிர்ந்து காணப்படும், அல்லது இலைகளின் இடைவெளியில் நல்ல வெளிரல் நிறமும் பச்சை நிறமும் கலந்து நாம் விலைகளினுடைய தன்மை மாறுபட்டு இருப்பதை காண முடியும். இலைகளின் நரம்புகள் சற்றே முடைப்பாக இருக்குமாறும், அல்லது இலைகளின் ஓரத்தில் சிறிது காய்ந்தும், சில நேரங்களில் இலைகளின் நுனி கருகியும் காணப்படும், இலைகள் சிறுத்து கூட போகும். அது எந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இருப்பதனால் இவ்வாறு தோன்றுகிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த நுண்ணூட்டச்சத்தை அளிப்பதன் மூலம் நம்மால் இவற்றை சீர் செய்ய முடியும். பொதுவாக விவசாயிகள் அவ்வாறு இந்த நுண்ணூட்டச்சத்தினால்தான் இந்த குறைபாடு என்று தெரிந்து கொள்வது சில சமயங்களில் முடியாது. அவ்வாறு இருக்கும் விவசாயிகள் பொதுவாக நுண்ணூட்டச்சத்து கலவையை தெளிப்பதன் மூலம் இக்குறைபாடுகளிலிருந்து வாழையை பாதுகாக்க முடியும். நுண்ணூட்டச்சத்து கலவை நமக்கு வணிக ரீதியில் சந்தையில் கிடைக்கிறது. நாமே தயாரிக்க வேண்டுமென்றால் துத்தநாக சல்ஃபேட் ஒரு அரை கிலோ, ஃபெரஸ் சல்ஃபேட் என்று சொல்லக்கூடிய இரும்பு சல்ஃபேட் ஒரு 200 கிராம் அளவு, காப்பர் சல்ஃபேட் மயில் துத்தம் என்று சொல்லக்கூடிய அது ஒரு 200 கிராம் அளவு, போராக்ஸ் ஒரு 100 கிராம் அளவு கலந்து அதை 100 லிட்டர் தண்ணீரில் கரைத்து 3வது, 5வது, 7வது மாதத்தில் தெளிக்கலாம். ஆனால் இவ்வாறு தனித்தனியாக எடுத்து கரைத்து பின்பு தெளிப்பது என்பது நிறைய விவசாயிகளுக்கு முடியாது என்பதால் ஏற்கனவே வாழைக்கென்றே உருவாக்கப்பட்ட நுண்ணூட்டச்சத்து கலவை தற்பொழுது திருச்சியில் உள்ள வாழை ஆராய்ச்சி மையத்தில் கிடைக்கிறது. அதே போன்று இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூரில் உள்ளது, அங்கேயும் வாழைக்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு நுண்ணூட்டச்சத்து கலவை கிடைக்கிறது. இந்த நுண்ணூட்டச்சத்து கலவையை நீரில் கரைத்து இலைகளில் தெளிப்பதன் மூலம் நம்மால் இந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடை சீர் செய்ய முடியும். இலைகளில் தெளிக்கும் பொழுது விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீருடன் சிறிதளவு ஒட்டும் திரவத்தை கலந்து தெளிக்க வேண்டும். வாழைக்கு எப்பொழுதெல்லாம் நீங்கள் இலைவழி மூலம் உரமோ அல்லது பூச்சி மருந்தோ அல்லது நோய்க்கிலிருந்து காப்பாற்றுவதற்கான மருந்தோ தெளிக்கும் பொழுது ஒட்டும் திரவத்தை கலந்து தெளிப்பது மிகவும் முக்கியம்.
நல்லதுங்க சார். இப்போ வாழை சாகுபடியில் கடைபிடிக்க வேண்டிய பின்சை நேர்த்தி முறைகள் எதாவது கவனத்தில் எடுத்துக்கணும் அது சொல்லுங்க சார்.
பின்சை நேர்த்தி முறைகள் பற்றி கேட்டீங்க. இப்போ பின்சை நேர்த்தி முறைகள்னால் பொதுவாக வந்து நன்சை வாழையாக இருந்ததுன்னா நீங்கள் வயல்வெளிகளில் நீர் தேங்காமல் பார்த்துக்கணும். அதற்கு வந்து 2 அல்லது 4 வரிசைகளுக்கு நடுவில் வந்து நம்ம வாய்க்கால் வெட்டி நீரை வடிகட்டுவதற்கு வந்து ஏற்பாடு செய்து கொள்வோம். தோட்டக்கால் வாழைகளில் மண்ணை கொத்தி பிறகு மண் அணைப்பது வந்து மிகவும் முக்கியம். ஒரு 30 நாள்லேருந்து 45 நாட்கள் வரை உள்ள இடைவெளியில் நாம் மண் வெட்டி கொண்டு கொத்தி மண் அணைக்க வேண்டும். பிறகு இந்த வாழைக்கிலேருந்து கிழங்குலேருந்து அப்பப்போது பக்கக்கன்றுகள் தோன்றும், அந்த பக்கக்கன்றுகளை அவ்வப்போது எடுத்து விட்டு வேண்டும். வாழை சாயாமல் இருப்பதற்கு முட்டு கொடுப்பது ரொம்ப அவசியம். அப்புறம் வாழை குலைய தள்ளின பிறகு அந்த பூவை எல்லா சீப்பும் வெளிவந்த உடனே அந்த பூவை ஒடிச்சு விடுவது கொஞ்சம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதுக்கு பிறகு அடுத்த மருதாம்பு பயிர் விடுவதாக இருந்தால் நல்ல கன்றுகளை தேர்ந்தெடுத்து வாழை குலைசல் தள்ளுகின்ற சமயத்தில் ஒரே ஒரு நல்ல கன்றை மட்டும் வைத்து கொண்டு பிற கன்றுகளை அப்புறப்படுத்தி விட வேண்டும். பக்க கன்றுகள் அதிக எண்ணிக்கையில் தோன்றி தாய் கன்றுடைய வளர்ச்சியை பாதிப்பதனால் அவ்வப்போது அந்த பக்க கன்றுகளை எடுத்து விடுவது மிகவும் அவசியம். குலை தள்ளிய உடகு அந்த குலை காம்பு, அந்த குலை காம்பு நேரடியாக சூரிய வெளிச்சத்தில் படாதவாறு கண்ணாடி இலை என்று சொல்வார்கள், அந்த குலை காம்பிற்கு மேலாக ஒரு சிறிய இலை இருக்கும், அதை கொண்டு அந்த குலை காம்பு தண்டை சரியாக மூடிவிடுமாறு பார்த்து கொள்ள வேண்டும்.
விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது வந்து களை. இந்த களை நிர்வாகம் பத்தி விரிவா சொல்லுங்க சார்.
வாழை களை மேலாண்மை பத்தி கேட்டீங்க. இப்போ வாழை மரங்கள்ல இடைவெளி சற்று அதிகமாக இருப்பதனால இளம் பருவத்தில் வந்து களைகள் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க மண் அணைக்கும் தருவாயில் களைகளை எடுத்து விட்டு மண் அணைக்கலாம். இல்லை களை கொல்லி உபயோகப்படுத்துவது என்று முடிவெடுத்தீர்கள் என்றால் இடை உழவு செய்ய முடியாத பொழுது தொடுநஞ்சு களைக்கொல்லியான பாராக்வாட் வணிக பொருள் லிட்டருக்கு 16 மில்லி வீதம் கலந்து களைகள் பூ பூக்கும் முன்பாக தெளிக்கலாம். கோரை அல்லது அருகு போன்ற நிரந்தர களைகளின் பாதிப்பு காணப்பட்டால் அவைகளை கட்டுப்படுத்த இந்த ஊடுருவி பாயக்கூடிய களைக்கொல்லியான கிளைஃபோசேட் 1 லிட்டர் நீருக்கு 10 மில்லி மருந்துடன் சுமார் 20 கிராம் அளவு அமோனியம் சல்ஃபேட் கலந்து கைத்தளிப்பான் அல்லது விசைத்தளிப்பான் மூலம் கொடுக்கலாம். களைகள் சுமார் 3 அல்லது 4 இலைகளுடன் இருக்கும் பொழுது இந்த மருந்தை தெளிக்க வேண்டும். களைகள் மீது மட்டும்தான் இந்த களைக்கொல்லி மருந்து பட வேண்டும். வாழை தண்டின் மேல் சற்று கவனம் வைத்து அதன் மேல் களைக்கொல்லிகள் படாதவாறு பார்த்து கொண்டு பொதுவாக களைக்கொல்லிகளை உபயோகிப்பது நல்லது.
ஊடுபயிர் சாகுபடி அப்படிங்கிறது வந்து வாழையில் கூட களை நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்காக ஊடுபயிர் சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி செய்யும் பட்சத்தில் வாழையில் எப்படி ஊடுபயிர் சாகுபடி பண்ணுறது? அப்படி ஊடுபயிர் செஞ்சா என்ன ஊடுபயிரை வந்து நீங்க பரிந்துரை பண்ணுவீங்க சார்?
இல்லை பொதுவாக அந்த களைகளை எடுத்து விட்டு இளம் பருவத்தில் தான் வந்து உங்களுக்கு களைகள் அதிகமாக இருக்கும். இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் இந்த இடைவெளியில் படுவதனால நமக்கு வந்து களை செடிகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வாழை நட்ட உடனேயே நாம் ஒரு 3 முதல் 4 மாத காலத்திற்கு நம் ஊடுபயிர்கள் குறுகிய கால ஊடுபயிர்களை நம்ம சாகுபடி செய்யலாம். பொதுவாக நாம் பரிந்துரைக்கிறது என்ன என்று கேட்டீர்கள் என்றால் பல வகையான பயிர் வகை பயிர்கள், அதற்கு பிறகு வெங்காயம், குறுகிய கால பயிர்களான அவரை பீன்ஸ் போன்ற பயிர் வகை பயிர்களை நம்ம பயிரிட்டு பயன் பெறலாம். கீரை வகைகள், சாமந்தி பூ, இது கூட நம்மளால் பயிர் செய்ய முடியும். சிலர் வந்து இந்த கொடி வகை காய்கறிகள், பூசணி போன்ற கொடி வகை காய்கறிகளில் பயிரிடலாமா என்று கூட நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய் போன்ற பயிர் வகைகளை நாம் வாழைக்கு நடுவில் பயிர் செய்யும் பொழுது வாழையை தாக்கக்கூடிய நூற்புழுக்கள் இந்த பயிர்களையும் தாக்கக்கூடும், அல்லது இந்த பயிரை தாக்கக்கூடிய நூற்புழுக்கள் வாழையும் தாக்கக்கூடும். எனவே அவற்றை நாம் பயிரிடாமல் தவிர்ப்பது நல்லது. பூசணி வகை காய், கொடி வகை காய்கறிகளில் இந்த வாழையை தாக்கக்கூடிய நச்சுயிரி நோய் தங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனாலே பூசணி போன்ற கொடி வகை காய்கறிகளை நாம் வாழையுடன் ஊடுபயிர் சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும். நான் முன்னே குறிப்பிட்ட மாதிரி பயிர் வகை காய்கறிகளோ அல்லது சாமந்தி போன்ற மலர்ச்செடிகளையோ குறுகிய கால பயிர்கள் அவற்றை சாகுபடி செய்யலாம்.
இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த அந்த நிர்வாகம் மேலாண்மை முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா குலை நல்ல தள்ளி நல்ல காய் திரட்சியாக நிறைய சீப்புகளை உடையதாக சந்தையில் வந்து நல்ல விலை போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விவசாயியும் வந்து சாகுபடி பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த வாழை குலையோட தரத்தை எப்படி நம்ம கண்டறியிறது சார்?
வாழை குலையோட தரத்தை கண்டறியதுங்கிறத விட அதை மேம்படுத்துறதுங்கிறது மிகவும் முக்கியம். இப்போ வாழை குலை வந்து நல்ல திரட்சியாக காய்கள் இருக்கணும், அதற்கு தான் நம்ம வந்து இவ்வளோ பாடுபடுறோம், அதற்கு தான் சந்தையில் அதிக லாபமும் கிடைக்கும் நமக்கு. இப்போ வாழை குலையில் உள்ள வாழை காய்கள் வந்து நன்றாக பருமனாக வளர்ந்து நல்ல தரத்தோடு இருக்கணும் அப்படின்னா ஒரு சில முறைகளை நம்ம கையாளலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வாழை குலைகளின் மேல் அல்லது காய்களின் மேல் சில சிராய்ப்புகள் தோன்றக்கூடும். நம்ம அந்த முட்டு கொடுக்கும் போதோ இல்லை இலைகள் உராசியோ சிறிய வாழையாக இருக்கும்போது சில பூச்சிகள் கடிப்பதனாலோ பின்பு அதை பெருத்து வளரும் பொழுது அந்த சிராய்ப்புகள் பெரிதாக தோன்றி அதனுடைய சந்தை மதிப்பை குறைக்கக்கூடும். இதற்காக என்ன பண்ணலாம் என்றால் வாழை குலை தள்ளும் தருணத்தில் வெளிவரும் தருணத்தில் தற்பொழுது அந்த குலைத்தண்டின் மேல் ஒரு ஊசி கூட போடுவதற்கான பரிந்துரை உள்ளது. அதாவது இமிடாக்ளோபிரிட் என்கிற மருந்து ஒரு மில் லிட்டர் ஒரு லிட்டர் நீரில் என்ற அளவில் எடுத்துக்கொண்டு அதை அந்த தண்டின் அடிப்பாகத்தில் ஊசியாக செலுத்துவதனால் சில பூச்சிகள் அந்த வளர்கின்ற பூக்களையோ அல்லது காய்களையோ கடித்து சேதமுறா வண்ணம் பார்த்து கொள்கிறது. வாழை குலை தள்ளி கடைசி சீப்பு வெளிவந்தவுடன் 100 கஜ் தடிமன் கொண்ட ஒளி ஊடுருவி பாயக்கூடிய வெண்ணிற பாலித்தீன் உறையை அந்த உறையின் மேல் சிறு துளைகள் இருக்க வேண்டும். அதாவது 2-4% அளவு காற்று புகும் வண்ணம் துளைகள் இருக்க வேண்டும். அந்த மாதிரியான பாலித்தீன் உறையை கூட வாழை குலைகளை முழுவதுமாக நாம் மூடி உரையிடலாம். அந்த உரைகளின் அடிப்பாகம் சற்றே கட்டப்படாமல் குலையிலிருந்து 20 சென்டிமீட்டர் அளவாவது கீழே இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இதனால் காற்று உள்ளே புகுந்து ஓரளவிற்கு காற்று புகுற மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்கிறது. குலை தள்ளிய ஒரு வாரத்திற்குள்ளாக இவ்வாறு செய்வது நல்லது. அதாவது கடைசி சீப்பு வெளிவந்தவுடன். ஏனென்றால் இவ்வாறு செய்யும் பொழுது காய்களின் மேல் சிராய்ப்பு தோன்றுவதை நாம் தவிர்த்து மிகவும் நல்ல தரமான காய்களை நம்மால் பெற முடியும். மேலும் காய்களின் தரம் நன்றாக இருப்பதற்கு சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் என்று சொல்வார்கள். பொட்டாசியம் சல்ஃபேட் அல்லது SOP என்று சொல்லக்கூடிய அந்த பொட்டாசியம் சல்ஃபேட் உரத்தை 15-20 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் கடைசி சீப்பு வெளிவந்த 15 நாட்களுக்குள் 1 தடவையும் பின்பு 30 நாட்கள் கழித்து 2 முறையும் நீர்வழி மூலம் தெளிப்பதனால் காய்கள் திரட்சி உறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த பூவனில் கொட்டைவாழை என்று சொல்லக்கூடிய ஒரு சில குறைபாடு நாம் சில இடங்களில் காண்கிறோம். அந்த வாழை குலைகளில் அந்த கொட்டைவாழை என்று சொல்லக்கூடிய சதைப்பற்று சற்றே கடினமாக இருக்கும். அதை போக்குவதற்கு 2,4-D என்று சொல்லக்கூடிய ரசாயனத்தின் அல்லது வளர்ச்சி ஊக்கியின் எடுத்துக்கொண்டு 25 மில்லிகிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் கலந்து அதை இலை வழியாக தெளிக்கும் பொழுது இந்த கொட்டைவாழை என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடு நீங்குகிறது. இவ்வாறு தகுந்த சமயத்தில் பூச்சிகளை கட்டுப்படுத்துதல், நல்ல முறையில் உர நிர்வாகம் மேற்கொள்ளுதல், நீர் நிர்வாகம் மேற்கொள்ளுதல், வாழை குலைக்கு உரையிடுதல், பூக்காம்புகளை ஒடித்து விடுதல், பிறகு தேவைப்படின் நீர்வழி மூலம் அல்லது தெளிப்பான் மூலம் இலைவழி மூலம் சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் போன்ற உரங்களை தெளித்தல், சில குறைபாடுகள் இருந்தால் வளர்ச்சி ஊக்கிகளின் துணை கொண்டு அந்த குறைபாடுகளை போக்குதல் போன்ற பல முறைகளை கையாண்டு வாழையின் தரத்தை மேம்படுத்தலாம்.
சார், இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன இந்த வழிமுறைகளை ஒரு விவசாயி சரியாக கடைபிடிச்சாருன்னா, கவனமாக கடைபிடிச்சாருன்னா மகசூல் எவ்வளோ கிடைக்கும்?
இப்போது சாதாரண முறையில் நம்ம சாகுபடி செய்யும்பதுக்கும் இந்த உயர் தொழில்நுட்பங்களை கையாண்டு சாகுபடி செஞ்சாலும் மகசூலினுடைய தன்மை வந்து வேறுபடும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பூவனில் வந்து 40-50 டன்கள் ஹெக்டேருக்கு வந்து கிடைக்கும். இதே இது நம்ம உயர் தொழில்நுட்பங்களை உபயோகித்து சாகுபடி செய்யும் பொழுது 60-70 டன்கள் கிடைக்கும். இப்போ அந்த கிராண்ட் நைன் என்று சொல்லக்கூடிய ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரகத்தில் வந்து சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் பொழுது 60-70 டன் வரைக்கும் விவசாயிகள் பெற்றுக்கொண்டு இருப்பார்கள். நல்ல விதமாக இந்த கிராண்ட் நைனை உயர் தொழில்நுட்பம் மூலம் இந்த திசு வளர்ப்பு, நீர்வழி உர மேலாண்மை, தக்க சமயத்தில் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் இருந்து கவனத்தோடு அதை வந்து பாதுகாக்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 90-110 டன்கள் வந்து எடுக்கலாம். நீங்கள் சாதாரண முறையில் 60 டன் எடுக்கக்கூடிய ஒரு விவசாயி நல்ல முறையில் சாகுபடி செஞ்சால் 100 டன்கிறது வந்து மிகவும் எளிதாக அவரால் பெற முடியும். இப்போ நெய்ப்பூவன் போன்ற ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெய்ப்பூவன் ஆகட்டும் இல்லைன்னா நேந்திரன் ரகம் ஆகட்டும் ஹெக்டருக்கு 30-35 டன் வரைக்கும் கிடைக்கும். இதே இது வந்து நல்ல சாகுபடி செஞ்சீங்கன்னா 45 டன் வரைக்கும் கூட நம்மளால் பெற முடியும். இவ்வாறு உயர் தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பது வந்து அதிக மகசூல் தருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல தரமான பழங்களை உற்பத்தி செய்வதனால வியாபாரிகளுக்கு வந்து அதை அந்த மாதிரியான ரகங்களை வந்து சந்தையில் வியாபாரம் செய்வது எளிதாவதனால விவசாயிகள் நல்ல பலன் பெறலாம். விவசாயிகள்டிருந்து வியாபாரிகள் அந்த குலைகளை வாங்கும்போது கூட அதிக அளவில் அவங்க அதுக்கு மதிப்பு கூட்டி இந்த குலைகளை பெற்றுக்கொள்வதனால் விவசாயிகள் நல்ல வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
இவ்வளோ நேரம் வணிக ரீதியில் பலன் பெறதுக்கு விவசாயிகள் என்ன உயர் தொழில்நுட்பங்களை வாழையில கடைபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி விரிவா விளக்கமா சொன்னீங்க சார். கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
வாழை சாகுபடியில் உயர் தொழில்நுட்பங்கள் குறித்த பல்வேறு விளக்கங்களை தந்தவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பழப்பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் கே. சூரியநாத சுந்தரம் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.